சாண்டில்யன் எழுதிய மோகனச்சிலை. அத்தியாயம் 6. துகிலுரி படலம். இமயத்தின் சிகரமே இடிந்து விழுந்தாலும் இம்மியும் சலிக்காத இதயகுமாரன் இதயமே ரகசிய அறையில் இளவரசி காட்டிய காட்சியால் சிறிது சலித்ததென்றாலும், இளவரசியின் கை அச்சத்தால் அவன் கையை நாடி வந்து அதை இறுக பிடித்ததாலோ நடுங்கியதாலோ விசித்திரம் என்ன இருக்க முடியும்? அந்த அறையின் மங்களான வெளிச்சத்தில் தன் கண்ணெதிரே விரிந்த காட்சியைக் கண்ட இதயகுமாரன் ஒரே வினாடியில் தன்னுடைய இதய சலிப்பை உதறிக்கொண்டு தனது ஆதரவை நாடி வந்த கையை பதிலுக்கு இடது கையால் இறுக பிடித்து உருவிய வாளை உரையில் போட்டுவிட்டு அரசகுமாரியை நெருங்கி வந்து வலது கையால் அவள் தோளையும் இறுக பிடித்து அவள் அச்சத்தை சிறிது ஆற்றவே செய்தான். அப்படி உடலோடு உடல் லேசாக உராய்ந்த நிலையில் அரை மூலையில் எழுந்த காட்சி மீது இரண்டாம் முறையாக கண்களை ஓட்டினான் சோழ நாட்டு வாலிபன். ஓட்டிய கண்கள் நிலைத்தன. அரசகுமாரியின் கையையும் தோளையும் பற்றிய கைகள் சிறிது அதிகமாக அழுத்தின. நிலத்தில் ஊன்றிய கால்கள் ஏதோ போருக்கு சித்தமாவது போல் உறுதியுடன் தரையில் அசைந்தன. அரசகுமாரி சுட்டிக்காட்டிய அந்த அறையில் மூளையில் எழிலுக்கு ஒரு இலக்கணம் வகுக்கவே பிறந்தது போல் நின்றிருந்தாள் ஒரு பேரழகி. அவள் சந்திர பிம்ப முகத்தில் வளைந்து கிடந்த புருவங்களை வில்லுக்கு உவமையாக சொல்ல முடியாது. அந்த புருவங்களை பார்த்துத்தான் வில் போன்ற போர்க்கருவி அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று இதயகுமாரன் கருதினான். அவன் கண்கள் அவனை நேராக பார்க்காவிட்டாலும் சிறிதே இமைத்தாழ்ந்த நிலையிலும் கண்கள் பெருமயக்கத்தை அளித்தன. அவள் கன்னங்களில் லேசான புடைப்பும் எடுப்பான நாசியும் செழுமை கண்களும் படர்ந்திருந்த வெட்க சிரிப்பும் குண்டு குண்டான பவளத்தை திறமையுடன் யாரோ இழைத்து சமமான நீரோட்டமுள்ள உதடுகளாக்கிவிட்ட சிறப்பும் அந்த இதழ்களில் துளங்கிய வெட்க புன்வருவலும் பிறைநுதலுக்கு மேலே நேர்வகிடி எடுக்கப்பட்டு பக்கவாட்டில் போடப்பட்ட கருங்குழல் முடிப்பும் இதயகுமாரன் மனதை அப்படியே ஈர்த்தன. முகத்துக்கு கீழே இறங்கிய சங்கு கழுத்தும் அதில் அணிந்திருந்த விலை மதிக்க முடியாத பாண்டி நாட்டு முத்தும் வேங்கி நாட்டு ரத்தனமும் கலந்த ஆபரணமும் அந்த ஆபரணம் மார்பில் நடுவை தொடும் அங்கம் அக்கம் பக்கத்தில் அளவுடன் எழுந்திருந்த பங்கைய மொட்டுக்களை இணைய விடாமல் தடுத்த விந்தையையும் சோழ நாட்டு வாலிபன் சிந்தையை நிலைகுலையச் செய்தன. அவள் அணிந்திருந்த வெண்ணிறப்பட்டின் ஓரங்களும் இடுப்பில் சுற்றி தொங்கவிடப்பட்ட சரிகை வேலைப்பாடுகளும் அந்த வெண்ணிறப்பட்டின் பல விடங்களில் காட்சியளித்த மலர் சித்திரங்களும் அந்த ஒரு சேலையின் விலையை மதிப்பிற்கு அப்பாற்பட்டதென்பதை சந்தேகமற நிரூபித்தன. அந்த பட்டும் மிக மெல்லியதாயிருந்ததால் அந்த பெண்ணின் உடற்கூறுகளும் ஆங்காங்கு லேசாக சந்தன நிறத்தில் உள்ளே தெரிந்தாள் மயக்கம் தலைக்கேறும் நிலைக்கு வந்துவிட்டான் அந்த வாலிப வீரன். இவை மட்டும் அந்த பெண்ணின் மோகன உருவம் என்றால் அதிக பிரம்மையடைந்திருக்க மாட்டான் இதயகுமாரன். ஆனால் அந்த பெண்ணின் முடிந்த குழலில் ஒரு செண்பகமலர் இருந்தது. அது மட்டுமல்ல, அவள் சாட்சாத் அரசகுமாரியின் இரட்டை பிறவி போலவே இருந்தாள். முகம் கண் அவயங்களின் தொகுப்பு நின்ற தோரணை எல்லாமே அரசகுமாரியைப் போலிருந்ததால் அரசகுமாரியையும் ஒரு முறை திரும்பி பார்த்து அந்த பெண்ணின் முகத்தையும் பார்த்த இதயகுமாரன் அரசகுமாரி கையில் தான் கொடுத்திருந்த புற்றில் கிளறி எடுத்த தந்த சிலையையும் பார்த்து சந்தேகமில்லை, மூன்றும் ஒரே உருவம் ஒரே அச்சு என்று வாய்விட்டு சொன்னான். அதை கேட்டு அரசகுமாரியும் தலையசைத்து ஆச்சரியம், இவளை நான் பார்த்ததே இல்லை, எதற்காக இவளை சிறை வைத்திருக்கிறார்கள் என்று வினவினாள். இதயகுமாரன் இளவரசியை நோக்கி திரும்பி அவளையே கேட்டுவிடலாமே என்றான். அது அந்த பெண்ணின் காதிலும் எழுந்திருக்க வேண்டும் என்று நினைத்த இதயகுமாரனுக்கு அந்த பெண் என்ன காரணத்தாலோ இமைகளை லேசாக தூக்கி தன்னை உற்று பார்ப்பது போல் தோன்றியதால், பெண்ணே இனி நீ அஞ்ச வேண்டிய அவசியமில்லை, உனக்கு இன்றுடன் இந்த சிறை ஒளிந்தது என்று கூறி நாலடி எடுத்து வைத்தவன் சட்டென்று நின்றான். வெளியே மீண்டும் பழைய வெறிப்பிடித்த பயங்கர சிரிப்பு அவன் காதில் விழுந்தது. அதே சமயத்தில் அரை மூலையில் அந்த பெண்ணுக்கு அருகிலிருந்த சுவரில் பளீரென்று ஒரு கண் திறந்து மறைந்தது. இத்தகைய விசித்திர செயல்களின் விளைவாக இதயகுமாரன் நிதானமும் சிறிது அகலவே, இத்தனையும் அந்த கிழவன் வேலையாகத்தான் இருக்க வேண்டும் என்று சற்று இறைந்தே சீறிவிட்டு, கிழட்டு பிணமே, உன்னை சீக்கிரம் கவனிக்கிறேன் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு மூளையிலிருந்த அந்த பெண்ணை அணுகினான். நன்றாக அணுகியதும் பிரம்மிப்பு உச்சவரம்பை அடையவே, அரசகுமாரி இப்படி வாருங்கள், இந்த விந்தையை பாருங்கள் என்று அழைத்தான். அவன் அழைப்பை ஏற்று அந்த பெண்ணை அணுகிய அரசகுமாரியின் கண்களும் அந்த விந்தை காட்சியில் வியப்புற்று பெரிதாக மலர்ந்தன. வெறும் மரச்சிலை என்றால் அரசகுமாரி வியப்பு குரலிலும் ஒழிக்க, இல்லை உயிர்ச்சிலை என்று திருத்தினான் இதயகுமாரன். அரசகுமாரி, இதுவும் யாரோ கைத்தேர்ந்த சிற்பியால் செய்யப்பட்ட தந்த சிலை. இதன் கைகளை பாருங்கள், நரம்பு கூட தெரிகின்றன. ஒவ்வொரு அவயத்திலும் உயிர் நாடி இருக்கின்றது. அரசகுமாரி, இந்த ஒரு சிலையை வைத்துக்கொண்டு, இதன் கழுத்தில் உள்ள ஒரு ஆபரணத்தை வைத்துக்கொண்டு ஒரு அரசை விலைக்கு வாங்கலாம் என்று கூறினான். ஆம், வாங்கலாம் என்றாள் அரசகுமாரி பிரம்மிப்பின் மிகுதியால் ஏதோ சொல்ல வேண்டுமென்பதற்காக. இதயகுமாரன் அடுத்தபடி எதுவுமே பேசவில்லை. தனது கையிலிருந்த மோகன சிலையை பார்த்தான். மோகன சிலையையும் தோற்கடிக்கும் அரசகுமாரியை பார்த்தான். இரண்டையும் அர்த்தமற்றதாக செய்யக்கூடிய அழகு வாய்ந்த மூளைச் சிலையையும் பார்த்தான். பிறகு எதிரே இருந்த அந்த அழகு சிலையின் முகத்தை தடவினான். உதடுகளில் விரலை வைத்து அழுத்தி பார்த்தான். திருப்தி அடைந்ததற்கு அறிகுறியாக தலையையும் அசைத்து கொண்டான். அடுத்தபடி அவன் தொடங்கிய பணியை தான் அரசகுமாரி தடுத்தாள். அந்த சிலையின் தோல் மீதிருந்த பட்டுச்சீலையை அவன் அகற்ற முற்பட்ட போது அவன் கையை பிடித்து தடுத்த அரசகுமாரி, வேண்டாம், நிறுத்துங்கள் என்றாள். ஏன் அரசகுமாரி? சட்டென்று திரும்பி வியப்பு நிறைந்த விழிகளை அரசகுமாரி மீது நிலைக்க விட்டான் இதயகுமாரன். நீங்கள் துச்சாத நல்ல துகிலுரிவதற்கு என்ற அரசகுமாரியின் குரலில் சீற்றம் இருந்தது, சிறிது இகழ்ச்சியும் இருந்தது. இவள் பாஞ்சாலியும் அல்ல என்ற இதயகுமாரன் இது சிலை அரசகுமாரி என்றும் சுட்டிக்காட்டினாள். சிலையானால் என்ன? சிலையை பார்ப்பது தவறா? ஆடையை களைந்துதான் சிலையை பார்க்க வேண்டும் என்பதில்லை. களைய வேண்டிய அவசியம் இருந்தால்? அவசியமா? அரசகுமாரியின் கேள்வியில் ஒலித்தது ஆச்சரியமா, அதிர்ச்சியா, இரண்டும் கலந்த உணர்ச்சியா? புரியவில்லை இதயகுமாரனுக்கு. இதயகுமாரன் சிறிது சிந்தித்தான். பிறகு சொன்னான், அரசகுமாரி, என் கையை விட்டு நீங்கள் வேறு பக்கம் திரும்பிக் கொள்ளுங்கள் என்று. எதற்கு என்று வினவினாள் அரசகுமாரி. இந்த சிலையின் துகிலை எடுத்து ஆராய என்றான் இதயகுமாரன். இந்த பதிலை கேட்ட அரசகுமாரி அதிர்ச்சியடைந்து நின்றாள் ஒரு வினாடி. ஆராயவா என்ற கேள்வி அக்னி போல் வந்தது அவள் வாயிலிருந்து. கண்களும் நெருப்பை கக்கின. ஆம் என்றான் இதயகுமாரன். வீரரே, உமக்கு புத்தி இருக்கிறதா இல்லையா என்று வினவினாள் அரசகுமாரி. அதில் சந்தேகமா? இல்லை, புத்தி அடியோடு இல்லை என்று தெரிகிறது. எப்படி? சிலையின் சீலையை நீக்க முயல்வதிலிருந்து சிலையானாலும் பெண் சிலை. அதனால் இப்படி உயிரோடு அதை செய்திருப்பவன் உள்ளேயும் உடலை வெட்கம் பிடுங்கியதால் பாதியில் நிறுத்தினாள் அரசகுமாரி பேச்சை. திணறவும் செய்தாள். ஆயாச பெருமூச்சு விட்டான் இதயகுமாரன். அரசகுமாரி மேலும் தட்டு தடுமாறி சொன்னாள், தவிர அந்த சிலை என்னை போலிருப்பதாக சொன்னீர்கள் என்று. இதயகுமாரன் நன்றாக புரிந்து கொண்டான் அவன் மன ஓட்டத்தை. அவன் இதயத்திலிருந்த பெருமூச்சொன்று கிளம்பி நாசி மூலம் வெளிவந்தது. அதற்காகத்தான் சொன்னேன், அரசகுமாரி உங்களை வேறு பக்கம் திரும்பிக் கொள்ள என்றான். அரசகுமாரியின் முகம் பெரிதும் சிவந்தது நாணத்தால். வீரரே, நீங்கள் பாரத நாட்டு பெண்களின் மனநிலையை புரிந்து கொள்ளவில்லை. இதை செதுக்கிய கலைஞன் உள்ளத்தையும் புரிந்து கொள்ளவில்லை. இதை வைத்திருக்கும் இரத்தின கொள்ளரின் இதயத்தையும் புரிந்து கொள்ளவில்லை. சிலையாயிருந்தாலும் பெண் அழகுகளை மூடுகிறோம் பண்பாட்டையொட்டி. தாயார் விக்கிரகங்களுக்கு பட்டாடைகளை உடுத்துகிறார்கள் கோவில்களில். ஏன்? இது கலாச்சாரம், பாரத பண்பாடு. பெண் அழகு தெய்வீகமானது, எல்லோர் கண்களிலும் படுவதற்காக ஏற்பட்டதல்ல. இதுதான் காரணம். சிலையை கூட உரித்து நிறுத்த முடியாது என்று விளக்கினால் அரசகுமாரி நிலத்தை நோக்கிய வண்ணம். இந்த விளக்கத்தை கேட்ட இதயகுமாரன் சிறிது சிந்தனையில் இறங்கினான். இதற்காகத்தான் சோழ நாட்டிலிருந்து இங்கு வந்தேன் என்று கூறினான் சிறிது சிந்தனைக்கு பிறகு. துகிலுரிக்க சீறினாள் அரசகுமாரி. அதை தவிர வேறு வழி இல்லை. இதயகுமாரன் சொற்களில் சங்கடம் இருந்தது. வழி இல்லையா? இருக்கிறது. அப்படியானால் இதை கைப்பிடிப்பதுதானே? அப்புறம் இந்த நாட்டில் நான் தலை காட்ட முடியாது. ஏன்? தலை போய்விடும். அதாவது இங்கிருந்து தப்பினால். ஏன் தப்ப முடியாது? அரசகுமாரி, உங்கள் இடையில் குருவால் இருக்கிறதல்லவா? இருக்கிறது. அதை கொண்டு நீங்களே என்னை குத்தி போடுவீர்கள். உங்களை நான் ஏன் குத்த வேண்டும்? இதற்கு உடனடியாக பதில் சொல்லவில்லை இதயகுமாரன். பதில் சொன்ன போதும் மிகுந்த தயக்கத்துடன் அரைகுறையாக பேசினான். அரசகுமாரி, உங்கள் பிறப்பின் மர்மம் ரத்தினக்கொள்ளன் வீட்டில் தெரியும் என்று சொன்னேன். அந்த மர்மத்தை அறிய ஒன்று, நான் இந்த சிலையின் சீலையை களைய வேண்டும். அல்லது அதை போலவே அச்சாக வளர்த்திருக்கும் உங்கள் சொற்களை முடிக்கவில்லை சோழ நாட்டு வாலிபன். அப்படி அவன் அறையும் குறையுமாக விட்ட சொற்களால் அரவு தீண்டியவள் போல் நடுநடுங்கி பின்னடைந்தாள் அரசகுமாரி. இடையில் மேலாடை மறைப்பதிலிருந்த குருவாளை உருவி எடுத்து கொண்டாள். கிட்டே வந்தால் பிணமாகி விடுவாய் என்ற நடுக்கமும் சீற்றமும் கலந்த குரலில் கூறினாள் அரசகுமாரி. இதயகுமாரன் முகம் உணர்ச்சியற்ற கல்லாயிருந்தது. இதைத்தான் முன்பே சொன்னேன் அரசகுமாரி என்று வறண்ட குரலில் பேசிய இதயகுமாரன் மேலும் பேசத் தொடங்கினான். என் ஊகம் சரியானால் உங்கள் மார்புக்கு சிறிது மேலே புலியை போன்ற ஒரு மச்சம் இருக்க வேண்டும். அதே மச்சம் இந்த சிலையின் மார்பிலும் இருக்க வேண்டும். அப்படியானால் இந்த தமிழ்நாட்டு கதை பெருங்கதையாக மாற இருக்கிறது. ஆகவே என்னை தடுக்காதீர்கள் என்று இதயகுமாரன் கண்ணிமைக்கும் நேரத்தில் அரசகுமாரியை அணுகி குருவாளை பிடித்த கையை இறுகப்பிடித்து உதறினான். குருவாள் நிலத்தில் விழவே அதை காலால் உதைத்து தூர தள்ளினான். பிறகு அரசகுமாரியை நோக்கி சொன்னான், அப்புறம் திரும்பிக் கொள்ளுங்கள் அரசகுமாரி, இந்த சிலையின் மார்பை நான் பார்க்க வேண்டும், சேலையை சிறிது நெகிழ்த்தித்தான் ஆக வேண்டும் என்று. இம்முறை அவள் பதிலுக்கு அவன் காத்திருக்கவில்லை. சட்டென்று சிலையிடம் சென்று சேலை மீது கையை வைத்து அகற்ற முயன்றான். அதே வினாடியில் எங்கிருந்தோ பறந்து வந்த குருவாள் ஒன்று அவன் வலது கையில் பாய்ந்திருக்காவிட்டால் துகிலுரி படலம் முடிந்திருக்கும். குருவாள் பாய்ந்ததை கூட இதயகுமாரன் லட்சியம் செய்யவில்லை. குருவாள் பாய்ந்த சமயத்தில் வீரிட்டாளறி அரசகுமாரியின் சோகக்குரல் அவனை சரையல் என்று திரும்ப வைத்தது. மிக விபரீதமான காட்சி அவன் கண்ணெதிரே நிகழ்ந்தது. அரசகுமாரியின் வாயை ஒருவன் அழுத்தி பிடித்திருந்தான். அவனது கூறிய பெரிய வாள் அரசகுமாரியின் கழுத்துக்கு குறுக்கே அழுத்தி கிடந்தது.